ஏழு வருடங்கள் சபை ஆரம்பித்து இந்த ஏழு வருடங்களை முடிக்கும்படி ஆண்டவர் நம் அனைவருக்கும் கிருபை கொடுத்தார்.
God has given us grace to all of us to complete these 7 years.
எட்டாவது வருடத்தில் நாம் இப்பொழுது நாம் காலடி வைக்க போகிறோம்.
We are setting foot in the 8th year now.
So இனிமேல் தான் நான் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்கணும்.
We have to be very careful from now on.
நான் எவ்வளவுக்கு எவ்வளவு நான் வந்து உயர போய் கொண்டே இருக்கிறனோ அவ்வளவுக்கு அவ்வளவு நான் மிகுந்த ஜாக்கிரதையுடையவனாக இருக்கணும்.
The higher we go, grow and the greater care that we should have.
ஏன்னா சாத்தானுடைய தாக்குதல் இப்பதான் நமக்கு அதிகமாய் ஏற்பட ஆரம்பிக்கும்.
We will begin to experience the attacks of Satan from now on.
நெகேமியாவின் புத்தகம் 4 அதிகாரம்.
The book of Nehemiah chapter 4
நான்காம் அதிகாரத்தில் 7 வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன்.
Let me read chapter 4 and verse 7.
எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்தேறுகிறது என்றும் இடிக்கப்பட்ட இடங்கள் அடைபட்டு வருகிறது என்றும் சன்பலாத்தும் தொபியாவும் அரபியரும் அம்மோனியரும் அஸ்தோத்தியரும் கேட்டபோது அவர்கள் மிகவும் எரிச்சலாகி.
Now when Sanballat, Tobiah, the Arabs, the Ammonites and the Ashdodites heard that the repair of the walls of Jerusalem went on and that the breaches began to be closed, they were very angry.
எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள்.
Verse 8, all of them conspired together to come and fight against Jerusalem and to cause a disturbance in it.
எருசலேமுடைய அலங்கம் கட்டப்படுகிறது. தாம்பரத்திலையும் கூட தேவன் தம்முடைய வேலையை 7 வருஷமா இப்ப வந்து சபையை தேவன் கட்டி கொண்டிருக்கிறார். அந்த சபை எழும்பிட்டு இருக்கு.
சபை ஜெருசலம் ஹஸ் பீன் வாஸ் பீயிங் பில்ட் அப் இன் தாம்பரம் ஆல்சோ தி லார்ட் ஹஸ் பீன் பில்டிங் ஹிஸ் சர்ச்.
இடிக்கப்பட்ட இடங்கள்லாம் அடைக்கப்பட்டு வருது.
ஆல் தி பிரீச்சஸ் பிகன் டு பீ க்ளோஸ்ட்.
சன்பலாத்தும் தொபியாவும் அரபியரும் அம்மோனியரும் அஸ்தோத்தரும் கேட்டபோது.
When Sanballat, Tobiah, the Arabs, the Ammonites and the Ashdodites heard that,
அவங்களுக்கு சந்தோஷம் உண்டாகல, அதுக்கு பதிலாக அவங்களுக்கு எரிச்சல் உண்டாகுது.
They did not become glad about this, but instead they became angry.
சாத்தானுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னா, அது கட்டப்படுது, அலங்கம் எல்லாம் கட்டப்படுது, இடிக்கப்பட்டதெல்லாம் மூடப்படுது, ஒரு தரப்பும் நடக்கல அப்படின்னு சொன்ன உடனே சபை கட்டப்பட்டுனே வந்திருக்கே அப்படின்னு சொல்லும்போது சாத்தானுக்கும் கூட எப்படி இருக்குன்னா சந்தோஷம் இருக்காது, அவனுக்கு எரிச்சல் தான் இருக்கும்.
When Satan sees the church being built up and the walls of Jerusalem are being built up, repaired and the breaches were all being put back, Satan is not glad but he gets angry.
அவன் எப்படி இன்றைக்கு எருசலேமில் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்களோ அதே போலதான் இன்றைக்கும் கூட இந்த சபைக்கு விரோதமாக யுத்தம் பண்ணவும் அங்கு ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் அவன் கட்டுப்பாடு பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க.
Just like those people, Sanballat, Tobiah and all those people conspire together and fight against Jerusalem, even today when they see the church being built up, they also conspire together and come and fight against the church.
ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமக்காரர்களை வைத்தோம்.
Verse 9, but we pray to our God and because of them we set up a guard against them day and night.
11th வசனம், எங்கள் சத்துருக்களோ என்றால் நாங்கள் அவர் நடுவே வந்து அவர்களை கொன்று போடும் மட்டும் அவர்கள் அதை அறியாமலும் பாராமலும் இருக்க வேண்டும், இவ்விதமாய் அந்த வேலையை ஓய பண்ணுவோம் என்றார்கள்.
Verse 11, our enemies said they will not know or see until we come among them, kill them and put a stop to the work.
13th வசனத்தில், அப்பொழுது நான் அலங்கத்துக்கு பின்னாக இருக்கிற பள்ளமான இடங்களிலும் மேடுகளிலும் பள்ளங்களிலும் பட்டயங்களையும் ஈட்டிகளையும் வில்லுகளையும் பிடித்திருக்கிற ஜனங்களை குடும்பம் குடும்பமாக நிறுத்தினேன்.
In verse 13, I stationed men in the lowest parts of the space behind the wall, the exposed places, and stationed the people in families with their swords, spears and bows.
16th வசனம், அன்று முதற்கொன்று எங்கள் வேலைக்காரரில் பாதி பேர் வேலை செய்தார்கள், பாதி பேர் ஈட்டிகளையும் பரிசைகளையும் வில்லுகளையும் கவசங்களையும் பிடித்து நின்றார்கள், அதிகாரிகள் யூதா வம்சத்தார் எல்லாரும் பின்னாக நின்றார்கள்.
Verse 16, from that day on, half of my servants carried on the work while half of them held the spears, the shields, the bows and the breastplates, and the captains were behind the whole house of Judah.
இதெல்லாம் நெகேமியா எல்லாவற்றையும் செய்து கொண்டிருந்தான்.
நெகேமியா had been doing all these things.
அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப என்ன நெகேமியா என்ன பண்ணாருன்னு சொன்னா, அங்க வந்து அந்தந்த நிலையில அங்கங்க ஆளுங்களை அந்தந்த இடத்துல அவர் நிக்க வைக்க ஆரம்பித்தார்.
What Nehemiah did was he stationed men at the appropriate places.
ஏன்னா எதிரி வந்து இப்ப வந்து இத கட்டுப்பாடு பண்ணணும், இத வந்து எப்படியாவது இடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கங்கணம் கட்டினு இருக்கும்போது நெகேமியா என்ன பண்ணா, ஒவ்வொரு குடும்பம் நீ இந்த நிலையில நில்லு, நீ இங்க நில்லு, நீ இங்க நில்லு, நீ இங்க நில்லுன்னு சொல்லிட்டு எல்லா இடங்களிலும் அந்தந்த நிலையில ஆட்களை அங்கங்கே நிறுத்தி வைத்திருந்தான் அவன்.
When Nehemiah saw that the enemies were conspiring to come and fight against the people of God, to destroy the work of God, Nehemiah stationed men and families at the appropriate places.
பத்தாவதுசனம், பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களை நோக்கி வேலை பெரிதும் விஸ்தாரமாய் இருக்கிறது, நாம் மலங்கத்தின் மேல் சிதறப்பட்டு ஒருவருக்கொருவர் துயரமாய் இருக்கிறோம்.
Verse 19, I said to the nobles, the officials and the rest of the people, the work is great and extensive and we are separated on the wall far from one another.
நீங்கள் எவ்விடத்தில் எக்கான சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்தில் வந்து எங்களோடு கூட கூடுங்கள், நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்றேன்.
Verse 20, at whatever place you hear the sound of the trumpet, rally to us there, our God will fight for us.
நீங்க எங்க பாக்குறீங்களோ உடனே அங்கிருந்து நாங்க ஒரு எக்காளம் ஊதுவோம், உடனே நீங்க எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்துடணும். நீங்க
wherever you are, when you hear the sound of the trumpet, you should assemble at that place.
அதுக்கு முன்ன நீங்க எல்லாரும் அவங்கவங்க அவங்க நிலையில நின்னுட்டே இருக்கணும்.
But before that, you all should stand in your own places.
இதுதான் என்னோட இருதயத்தில் இருந்த பாரம்.
This is the burden which is in my heart.
எட்டாவது வருஷத்துல போகின்றவள்ள சபையாருக்கு அவங்க இருக்க வேண்டிய இடங்கன்னா அவரவர்கள் அவரவர்கள் நிலையில இப்ப நின்று கொண்டிருக்க வேண்டிய கட்டாயத்தில் இப்ப நாம் இருக்கிறோம். நாம
when we step into the eighth year, the thing that each of us should do is stay in the place what is apportioned to us.
1 கொரிந்தியரின் புத்தகம் 7 அதிகாரம் 20வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறார்.
In 1 Corinthians chapter 7 verse 20, the apostle Paul says like this.
1 கொரிந்தியர் 7 அதிகாரம் 20வது வசனத்தில் அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன் அப்படின்னு எழுதுறார்.
1 Corinthians 7:20, each man must remain in that condition in which he was called.
பவுல் எழுதும்போது சொல்றாரு, அவன் நிலையில அப்படின்னா அவன் நிலைமை என்ன அர்த்தம்னா, அவங்கவுங்க உங்களுக்கு ஒரு நிலை கொடுத்திருக்காங்களே அந்தந்த நிலையில அவங்கவுங்க அப்படி அப்படியே நில்லுங்கப்பா நீங்க எல்லாரும்.
Paul says to the church, you all have been given a condition, a calling to each of you and you should stay in that condition.
24th vasanthala parunga,
in verse 24,
sagodarare avanaman than adaikkapatta nilamaiyila devanukku munbaga nilaitirukka kadavan.
Brethren, each one is to remain with God in that condition in which he was called.
Modalla avan paul eppadi sonnar, avanama adaikkapatta nilamaiyila appadi nilachirunga nare. Ippo sagodarare அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையில தேவனுக்கு முன்பாக நீங்கள் நிலைத்திருக்க கடவர்கள் அப்படின்னு.
First Paul said, each man must remain in the condition, in the calling in which he was called. But again in verse 24 he says, each one must remain with God in that condition.
ஏன் சொன்னா, முதல் முதலாய் வந்து கீழ அந்த பூமியில பிரதான தூதனாய் இருந்து கீழே தள்ளப்பட்ட சாத்தான் வந்து தன்னுடைய நிலைமையிலிருந்து அவன் நிலை நிற்காமல் போனவன்.
Because Lucifer, who was once an archangel, he was cast down. He did not remain in this condition. That's why he was cast down.
Devan avanukku oru sthanam vechindaru, andha sthanathila avanukku priyam illa, adanalae andha sthanathai vittu avan egara aarambichana devan avanai kelathalnar.
God had given the archangel a place, but he was not pleased with that place. He wanted to jump out of that place. That's why God had to cast him down.
கீழ விழுந்தவன் அவன் சும்மா இருக்க மாட்டான். இப்ப என்ன பண்ணுவானா, அவனை போல எப்படி வந்து இருக்கணுமோ அதே போல மற்றவர்கள் அவங்க ஸ்தானத்திலிருந்து அப்படி தள்ளி அவங்களை கீழே இழுக்கணும்னு யோசிப்பான்.
After having been cast down, he would not remain in the, remain content, but he would try to pull others also to be in his condition.
இந்த சபையில இருக்கிற ஒருத்தர் ரெண்டு பேர் அந்த மாதிரி எல்லாம் இழுக்க மாட்டான்.
He would not pull down one or two here and there in the church.
இங்க இருக்கிற மூணுல ஒரு பங்கு வந்து அவன் அந்த மாதிரி இழுக்கிறதுக்கு பிரயாசப்படுவான்.
He would try to pull down one third of us.
90 பேர் இந்த சபையில இருக்கிறாங்கன்னு சொன்னா அட்லீஸ்ட் அவன் 30 பேரையாவது வந்து கீழே பிள்ளை தள்ளுறதா அவன் கங்கணம் கட்டி இருப்பாங்க.
If there are 90 people in this church, he would try to pull down 30 people at least.
வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரம்,
Revelation chapter 12.
12 அதிகாரத்துல அங்க பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரத்துல அங்க பாருங்க, 4 வசனத்துல பாருங்க.
Revelation chapter 12 and verse 4.
அதின் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கை இழுத்தது, அவைகளை பூமியிலே விழ தள்ளிற்று அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு.
It's written that his tail swept away a third of the stars of heaven and threw them to the earth.
மூணுல ஒரு பங்கு அப்படியே கீழே போல திறந்தது. அது எல்லாமே
try to sweep down one third of the stars in the heaven.
இன்றைக்கும் கூட இந்த நாளிலும் கூட அங்க சபையானது கட்டப்படுகின்ற வேளையில எங்கெங்கெல்லாம் யார் யாரெல்லாம் தன் ஸ்தானத்தில் அவங்க நிற்க தவறுறாங்களோ அவங்க எல்லாரையும் சாத்தானா பண்ணுவோம், கீழே விட தள்ளிக்கிட்டே இருப்போம்.
Even today when the church is being built up, whoever is not staying in their condition, in their position, Satan would try to pull them down also.
கிட்டத்தட்ட என்னுடைய 30 வருடத்துக்கு மேலான கிறிஸ்தவ வாழ்க்கையில் நான் பார்த்த கோரமான சம்பவங்கள் இதெல்லாம்.
This is the tragedy that I have seen in the 30 years of my Christian life.
தேவன் அவங்களை ஒரு ஸ்தானத்துல வச்சு அவங்களை வச்சிருந்திருப்பாரு. அந்த ஸ்தானத்துல அவங்களுக்கு பிரியம் இருக்காது. அந்த ஸ்தானத்தை விட்டு அவங்க நவறு வந்தோடனே அங்கிருந்து அவங்க கீழே விழுந்துருவாங்க.
God had kept people in their positions, in their places, but they would not be pleased in the condition, they would try to come out of it, then Satan would try to pull them down.
அவங்க விபச்சாரம் செய்யல, அவங்க வேசித்தனம் பண்ணல, அவங்க கள்ளக எழுத்து போடல.
They did not commit adultery, they did not sign falsely.
அவங்க வேற எதுமே அவங்க வந்து இந்த உலகம் சொல்றதான அவ்வளவு மோசமான எந்த காரியத்தை அவங்க செய்தது கிடையாது.
They did not do any wicked thing as is found in the world.
தங்களுக்கு வைத்த ஸ்தானத்தை விட்டு அவங்க தள்ளி போகின்ற வேளையில அப்படிதான் அவங்க பின்மாற்றத்தில் போனாங்க.
When they try to move away from the place that God had kept them, that is when they backslide.
இதல நிறைய மாற்றதெல்லாம் வாலிப பிள்ளைகளும் வாலிப சகோதரர்களும் சகோதரிகளும் இன்னும் நல்ல கொஞ்சம் மெச்சூர்டான சகோதர சகோதரிகள் தான் இதுல வந்து அப்படியே வகையா மாட்டுவாங்க. இதுல எல்லாருமே
the people who are getting caught in this trap is most of the young people and mature men.
நான் இத பேசுறேன்னா நிச்சயத்தோட தான் உங்களோட பேசிக்கொண்டிருக்கிறேன்.
I am speaking to you with a confidence and assurance.
உங்களுக்கு வரக்கூடிய அபாயத்தை தான் உங்களுக்கு வந்து எச்சரிக்கிறேன். தேவனுடைய நாமத்தில் உங்க எல்லாருக்கும் நான் இதை வந்து மனத்தாழ்மையா உங்களோட கூட சொல்லுகிறேன். நான்
I warn you in the name of God, all of you in the with humility of mind, and warn you against the dangers that you are going to face.
Anni gebide negemya vandu avangunga neenga anga nalaiyil irungappa nee inda kudumbam vandu nalaiyil nee inge nillu nee inge nillu nu solittu negemya solgindra vaalla janangal ellarum avaravargal nilaiyila avanga ninnaanga avanga ellarum.
Just like Nehemiah told those people to station in the position that he appointed them, they also remained in that position.
Sanballat Tobiyavunudaiya thandarangal la onnum balikkala andha edathila.
The schemes of Sanballat and Tobiah did not work out.
Anna namma kuda appadi dhaan neenga devan ungala vande oru sthanathil alachirukkarna andha sthanathil neenga eppozhudhu neenga nilkkiravulla neenga irundukonde irukkanum.
It's the same with us too. When God has called us to be in a position, you should be steadfast to remain in that position.
Ana anegam per appadi nikkiradhu kedaiyadhu.
But not many of us stand firm in that position.
Yuda avarku vandu avaroda irudhayathila bayangaramana avarku baaram irundhu
Judah had a great burden about this.
அவர் சொல்ற யூதா எழுதின பொதுவான நிருபத்துக்கு வாங்க.
Let's turn to the letter of Jude.
ஆறாவது வசனத்துல பாருங்க.
Jude verse 6.
யூதா எழுதின பொதுவான நிருபம் அந்த ஆறாவது வசனத்துல யூதா எப்படி எழுதுறாரு பாருங்க.
See what Jude writes in verse 6.
தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு.
And angels who did not keep their own domain but abandoned their proper abode, he has kept in eternal bonds under darkness for the judgment of the great day.
நீங்க பாத்தீங்களா, நீங்க தங்களுடைய ஆதி மேன்மையை அவங்க காத்து கொள்ளல. அவங்க
have you seen this here, they did not keep their own domain.
தங்களுக்கு தேவன் வைத்த அந்த தங்களுக்குரிய அந்த வாசஸ்தலத்தை விட்டு விட்டாங்களா அவங்க.
They abandoned their proper abode that God had given them.
தேவன் அந்த தூதர்களையே மகா நாளின் நியாய தீர்ப்புக்காக நித்திய சங்கிலினால அவங்களை கட்டி தேவன் அந்தகாரத்துல இருள்ல அங்க இருந்து தேவன் தள்ளி விட்டாராம்.
God has kept in eternal bonds under darkness for the judgment of the great day.
இதை செய்தது மனுஷன் கிடையாது, இதை செய்தது தேவனே செய்தார்.
It is not man who did this thing, but God himself did this.
இவங்க விபச்சாரம் பண்ணல, வேசித்தனம் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன், இவங்க விபச்சாரம் பண்ணல, வேசித்தனம் பண்ணல, கள்ளக்கெழுத்து போடல, இவங்க களவு பண்ணல, இவங்க எதையும் செய்யல. இவங்க எல்லாம்
let me repeat this thing to you. They did not commit adultery, they did not enter into fornication, they did not sign false witnesses. They didn't do any of these wicked things.
இவங்க செய்த ஒண்ணே ஒண்ணு என்னன்னா தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை அவங்க விட்டு விட்டாங்களாம்.
The only thing that they did is just abandoning their proper abode.
சரி யாருப்பா இது அப்படினா எப்படி அவங்க வாசஸ்தலத்தை விட்டாங்க?
How is it that they left their abode?
யூதா வந்து எப்பவுமே தீர்க்கமாய் பேசுகிற ஒரு மனுஷன்.
Jude was a man who speaks very strongly.
அவர் பார்த்தாரு உன்னுண்டு அவ்வளவு யாருன்னு உனக்கு தெரியணும்.
He said, do you want to know who it is?
Na solran moonu per inga irukran.
Let me tell you, there are three people here.
Inda moonu perume enna pannuvanna avanga udaya vaasasthalathai vittu vittu avanga enna pannanga na nithiya sangilinala kattapattu irulla pokkaantirukanga appadina.
He said these three people just left their proper abode and they were cast down to darkness.
Inge andha moonu per inge neenga okkaandirupinga inge.
Those three are sitting in our midst.
அது ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் கூட வித்தியாசம் கிடையாது.
There's no distinction between men and women.
இந்த மூணு பேரும் இந்த சபையில இங்க உட்கார்ந்திருக்க அந்த மூணு பேருமே என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா தேவன் பார்த்துட்டு இருப்பாரு. அந்த மூன்று பேர் இங்க உட்கார்ந்திருந்தாங்கன்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த வாசஸ்தலத்தை விட்டு அவங்க விலகி போவாங்க.
God would keep watching over watching these three people here. And then they are not content in remaining that position. God would
inda moonu pera yaar inda moonu pera yaar inga
who are these three people
inga pathina ivanga vandu 12th vasanam paருங்க 11th vasanam paருங்க
let's read verse 11
ivargalukku ayyo
woe to them
ivangalukku aashirvaadam kedaiyadhu
there's no blessing for them
ivangalukku ayyo dhaan eppome
woe unto them
ivargal kaayinudaiya vadiyil nadandhu peelayam koolikkaga seidhetha vanjagathil viraindodi koora eluthu pesi pesina paavathukkullagi kettu ponaargal
for they have gone the way of Cain and for pay they have rushed headlong into the error of Balaam and perished in the rebellion of Korah
na solla moonu per unga moonu per
I told you right these three people
modalla oru modal manushan yaar theriyuma avan dhaan kaayin
the first man is Cain
இரண்டாவது மனுஷன் பீலேயாம்
the second man is Balaam
மூணாவது மனுஷன் கோராகு
and the third one is Korah
இவர் சொல்றாரு முதல்ல அவர் பார்த்து இவங்க வந்து காயினுடைய வழியில நடக்கிறவங்க இவங்க எல்லாரும்
he looks at them and says that these people go in the way of Cain
நீங்க இந்த மூணு பேரை நீங்க படம் பிடிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா உங்க இருதயத்துல பயம் கப்பி பிடிக்கும் உங்களை
if you look at these three men and imagine fear would grip your hearts
நான் இதெல்லாம் நான் தியானிக்கின்ற வேளையில நான் பார்த்து உண்மையாகவே நான் பயந்திருந்தேன் நான் எல்லாம்
I started really fearing when I was meditating on these three things
ஆண்டவரே இந்த மூணு பேரும் இந்த சபையில இருந்துட்டே இருப்பாங்க இவங்க எல்லாரும்
Lord these three people would remain in the church
இவங்களோட வேலையே என்ன தெரியுமா அலங்கம் கட்டப்பட கூடாது அந்த அலங்கத்தை இடிக்கணும் அந்த அலங்கம் வந்து வளர்ந்தேற கூடாது அப்படினு சொல்லிட்டு மறைமுகமாக யுத்தம் பண்ணுகிறவர்கள் இவங்க சாத்தானுடைய கூட்டாளிகள் இவங்க எல்லாம்
their the intention of their heart is that the church should not be built up the wall should not be repaired they are agents secret agents of satan
இங்க நல்ல பயசா எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கலாம் எல்லாம் அவங்க பார்த்த பரிசுத்தவான்கள் பரிசுத்தவாட்டிகள் போல அவங்க உட்கார்ந்துட்டு இருப்பாங்க
they might be sitting very piously in the church as holy men and women
ஆனாலும் இந்த மூன்று பேருடைய ஆவி அவங்களுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும்
but this spirit of these three men would remain in their hearts
காயினை குறித்து தேவன் ஒரு வார்த்தை சொன்னார் ஆதியாகமத்தின் புத்தகம் 4 அதிகாரத்துல காயினை குறித்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார்
god said something about cain in the book of genesis in chapter
4 இதுவரைக்கும் நான் பார்க்காதெல்லாம் உங்களுக்கு காண்பிச்சு கொடுக்கிறேன்
let me show you whatever you might not have seen so far
ஆதியாகமத்தின் புத்தகம் 4 அதிகாரம் 12 வசனத்துல
genesis chapter 4 and verse 12
12 வசனத்துல ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார் காயின் நீ நிலத்தை பயிரிடும்போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது
when you cultivate the ground it will no longer yield its strength to you
நீ பூமியில நிலையற்று அலைகிறவனாய் இருப்பான் என்றார்
you will be a vagrant and a wanderer on the earth
ஒரு தேவாதி தேவன் ஒரு மனுஷனை பார்த்து சொல்றாரு ஏய் நீ நிலத்தை நீ பயிரிடுவ ஆனாலும் பயிரிடும் போது அது உனக்கு பலன் கொடுக்காது
the almighty god is looking at a man and saying this thing when you cultivate the ground you will no longer receive its
நீ வந்து இந்த பூமியில எப்படி இருப்பா நீ பெர்மனண்டா இருக்க மாட்டேன் இந்த பூமியில உன் சொந்த வாசஸ்தலத்தை விட்டு நீ நிலைத்தவே அலைகிறவனா இருப்பாய் நீ
he said you would not remain in your position on this world but you would be just wandering from your place
ona avan kekkura enak itta nandalai podada andavare enak idu vande inda sahikka mudiyadu appdin solranga
then he says lord my punishment is too great to bear
avan enna sonnaare nee un vaasasthalatha nee vittruva nee
that he said you would leave your position
inda bhoomiyil irukkumbodhu neengala ini thavari ini vande inda bhoomiyil irukkumbodhu nilayetra irukamaatta un nalayile nee nikkamaatta anganga nee poite irpen ninnar.
He told Cain that as long as you are on this earth you would not remain in your place but you would be wandering from place to place.
Yen devan appadi sonnar avana paathu.
Why did God say this to Cain?
Namak ellarum theriyum avan yen sonnar nu sonna ivan undu avan annanu avan thambiya konnu potta adanal dhaan avaru sonnaru appdin solla.
We think that God said this to Cain because Cain had killed his brother Abel.
ஒன்னு யோவான் எடுத்துபடி வாசித்து பாருங்க. ஒன்னு யோவான் எழுதின புத்தகத்துல ஒன்னு யோவான் இதை வந்து எப்படி விளக்குறாருன்னு பாருங்க.
Let's see how John explains this in 1 John.
ஒன்னு யோவான்ல ஒரு வார்த்தை 3:12.
1 John chapter 3 and verse 12.
ஒன்று யோவான் 3:12.
1 John 3:12.
பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம்.
Not as Cain who was of the evil one and slew his brother.
அவன் எது நிமித்தம் கொலை செய்தான்?
And for what reason did he slay him?
அவரே கேள்வி கேக்குறார் பாருங்க.
He himself asked this question.
நீ காயின போல இருக்க வேண்டாம்ப்பா, அவன போல நீ வந்து அவன கொலை செய்தானே அந்த கொலை அவன் கொலைகாரன போல இருந்திராத அந்த கொலைகாரன போல.
He said don't be like Cain who killed his brother.
அவன் எது நிமித்தம் கொலை செய்தான்?
Why did he kill his brother?
தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரருடைய கிரியைகள் நீதியுள்ளவர்களாய் இருந்தது நிமித்தம் தானே.
Because his deeds were evil and his brothers were righteous.
அவன் எதுக்காக கொலை பண்ணானோ?
Do you know why he killed his brother?
அவன் வந்து கொலை பண்ணது தன்னுடைய கிரியைகள் எல்லாம் பொல்லாத கிரியைகளா இருந்துச்சு.
It was because his deeds were evil.
ஆனா தன்னுடைய தம்பியனுடைய கிரியைகள் எல்லாம் நீதி உள்ளவைகளா இருந்ததா.
But his brother's deeds were righteous.
ஆனா அதே நிமித்தம் அவன் கொலை பண்ணான்.
That is why he killed him.
அப்ப என்ன அர்த்தம்? தன் தம்பி செய்தது வந்து நீதியான கிரியைகளை தம் தம்பி செய்துகிட்டே இருக்கிறத அவன் பார்த்திருக்கிறான்.
He saw Abel his brother doing all deeds which are righteous.
ஆனா இவன் செய்ததெல்லாம் பொல்லாத கிரியைகள். எல்லாம் இவன் செய்ததெல்லாம் பொல்லாத கிரியைகளை இவன் செய்து கொண்டிருந்தான்.
But all he did were evil, evil deeds.
அப்படின்னா அவன் வந்து இவன் வந்து நீதியான கிரியைகள் அப்படி என்ன செய்துட்டான்? நீதியான கிரியை என்ன செய்தான்?
What is the righteous deeds that Abel was doing?
ஆபேல் வந்து என்ன நீதியான கிரியை செய்தான்?
What is the righteous deed that Abel kept doing?
அவன் செய்த ஒரே ஒரு கிரியை என்னன்னு சொன்னா, நம்ம இப்ப கேட்டது போலதான் ஆராதனை வேளையில இயேசுதாஸ் சொன்னது போல, அவன் எதை செய்தாலும் கூட என்ன அப்படின்னா அவன் வந்து சந்தோஷமா செய்வான் எதையும்.
But what he did was, like we heard from Brother Jesudas during the time of worship, that he did everything with gladness.
Bangalore conference oda mudal mudalai sagar sagariya pona mudal message edukumbode adhan sonnaru.
Brother Zach Poonen in the Bangalore conference in the very first session mentioned this.
Abel vandu thanudaiya avan vandu devanukku or kaariyathai seiyumbodhu vandu edho irundhadu edho irukkiradhu pona seyama சிறந்ததை உயர்ந்ததை நல்லதா மகிழ்ச்சியோடு கொண்டு வந்து தேவனுக்கு அவன் கொடுக்க ஆரம்பித்தான்.
When Abel brought an offering to God, he did not bring just any offering, but he brought the best with gladness of heart.
அவனுக்கு தேவன் மேல ஒரு கட்டுக்கடங்காத அவனுக்கு அன்பு, அவர் மேல வந்து அவனுக்கு கட்டுக்கடங்காத அன்பு இருந்தது அவனுக்கு.
He had a boundless love towards God.
அதனால என்ன பண்ண ஆண்டவர்கிட்ட வரும்பொழுது என்ன பண்ணா, எது பெஸ்ட், எது நல்லதா இருக்கு, எது சிறந்ததா இருக்குன்னு பார்த்தா அதை கொண்டு வந்து தேவனுக்கு வந்து அவன் படைக்க.
That is why when he wanted to bring an offering, he looked at what is the best thing that I can find and brought that best thing before God and offered it.
தேவன் இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர் அவர்.
God is the one who looks at the heart.
அவருடைய இருதயத்தை தேவனுடைய அவன் இருதயத்தை பார்த்தார். இவன் எப்படி வந்து அந்த காணிக்கையை கொண்டு வந்திருக்கார்.
God looked at the heart of Abel to see how he chose that offering.
ஏன கட்டாயத்துல கொண்டு வந்தானா?
Did he bring it out of compulsion?
இல்லனா அவன் வந்து விசனமா கொண்டு வந்தானா?
Did he bring it with distress of heart?
இல்ல ஏதாவது இதனால எனக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும்ன்றதுக்காக இது கொண்டு வந்திருக்கானா?
Or did he bring it expecting some benefit?
இல்ல அவன் எதுமே அவன் கொண்டு வரலாம். அதுக்காகவே அவன் எதுமே கொண்டு வரலாம்.
He did not bring the offering because of any of those reasons.
உடனே அவன் இருதயத்தின் ஆழத்துல அப்படியே என்ன பண்ணிட்டான்னா, அவர் மேல அன்பு கடந்த அன்புக்காக என்ன பண்ணான்னா, உடனே மனமகிழ்ச்சியோடு கூட எல்லாவற்றையும் தேவனுக்கு கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பிச்சான்.
Because of the love that he had for God, he brought that offering with gladness of heart.
சலையா சொன்னது போலதான்.
Just like Brother Chalaya.
அந்த விதவை இருந்தா எத்தனையோ பேர் கொண்டாந்து எல்லாத்தையும் கொண்டாந்து கொடுத்தான். இதை என்கிட்ட இருக்கு இதை போய் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாந்து போட்டான் எல்லாருமே.
That poor widow was there and many people brought from their surplus but she gave all that she had.
ஆனா அந்த வேளை விதவியோ என்ன பண்ண ரெண்டே ரெண்டு காசை கொண்டு வந்து அவன் வந்து சூன் அதாவது அப்படி சுருங்கிக்கிறீங்களாம் போல அவ சந்தோஷமாய் கொண்டு வந்து தேவனுடைய பாதத்தில் அந்த ரெண்டு காசை போட்டான்.
The poor widow did not shrink in her heart. She just put those two coins with gladness of heart.
1 சாமுவேல் 16 அதிகாரம் 7 வசனத்துல பாருங்க.
Let's read in 1 Samuel
7 வசனத்துல இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. பிற்பகுதி 1 சாமுவேல் 16 7 பாருங்க.
1 Samuel chapter 16 the second part of verse 7
மனுஷன் முகத்தை பார்ப்பான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார்.
For man looks at the outward appearance but the Lord looks at the heart.
ஆபேலையும் அவன் காணிக்கையும் தேவன் அங்கீகரித்த காரணம் அவன் இருதயத்தை தேவன் பார்த்தார்.
The reason why God accepted Abel and his offering was because he saw the heart of Abel.
அவன் இருதயத்தில் உற்சாகம் இருந்தது.
He had exuberance in his heart.
அந்த உற்சாகமா கொண்டு வந்து என்ன பண்ணான் கட்டாயத்தின் பேர்ல செய்யல எதை செய்தாலும் அவன் உற்சாகமா அவன் செய்வானவன்.
He did not do it out of compulsion but whatever he did out of cheerfulness.
அந்த அந்த உண்மை அந்த உற்சாகத்தை தான் தேவன் பார்த்துனே இருக்கிறார்.
God was looking at that cheerfulness in his heart.
அந்த உற்சாகம் கிடையாது அவங்கிட்ட.
But Cain did not have that cheerfulness in his heart.
அவன் ஏதோ ஒன்று இருந்தது அதை கொண்டு வந்து என்ன பண்றது கொண்டு அந்த இதை வந்து எல்லாவற்றையும் அவர் அவர் அவர்கிட்ட போட ஆரம்பிச்சான் அவர்கிட்ட பலியிட ஆரம்பித்தான் அவன்.
He just saw something he could find and then just offered it to God.
நான் சொன்னது போல தான் இதே தேவன் இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர் காயினுடைய இருதயத்தையும் பார்த்தாரு. பார்த்துட்டு சத்தியம் இவங்கிட்ட அந்த சந்தோஷமும் இல்ல மகிழ்ச்சியும் இல்ல இவங்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு தேவன் அவன் காணிக்க அங்கீகரிக்கல.
Just like I mentioned, the God who sees the heart of men, he looked at the heart of Cain and saw that he did not have any cheerfulness, he did not have any joy, so he rejected Cain's offering.
நான் கேக்குறேன், நீ சிறந்ததை தேவனுக்கு நீ வந்து தேவனுக்கு அர்ப்பணிச்சிருந்தீனா உன்னுடைய தேவன் அதை அங்கீகரிக்காத போது உனக்கு யார் மேல கோபம் வந்திருக்கும்?
Let me ask you this. If you did not have cheerfulness in your heart and bring something to God, and if God does not accept it, on whom do you have angry?
நானும் ஜோயல் ரெண்டு பேரும் தேவனுக்கு ஒரு காணிக்க ரெண்டு பேரும் நாங்க ரெண்டு பேரும் ஒரு காணிக்க எடுத்துட்டு போறோம்.
If myself and Joel bring offering both of us to God,
நாம் அப்ப ஜோயல் வைக்கிற காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கிறார்.
I see that God accepts the offering that Joel brings in.
நான் ஒரு காணிக்கை வைக்கிறேன் தேவன் என்னுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கல.
I bring an offering and then God does not accept that offering.
அவன் காணிக்கையை அங்கீகரித்து பார்த்த மாத்திரத்துல நான் என்ன பண்ணுவேன் ஆண்டவரே நீங்க என் காணிக்கை அங்கீகரிக்கல நானும் தான் உற்சாகமாய் கொண்டு வந்தேன் நானும் தான் வந்து உங்களுக்கு பெஸ்ட் ஆனது ஒன்று கொடுக்கணும் நான் தான் உங்களுக்கு கொண்டு வந்தேன் ஆண்டவரே ஏன் நீங்க என் காணிக்கை அங்கீகரிக்கல.
The moment I see that Joel's offering is being accepted by God, I would cry out to God, Lord, why did you not accept my offering? Did I not bring my offering with cheerfulness and joy in my heart?
நேர்மை இருந்திருந்தா நான் தேவனிடத்தில் நான் போய் கேட்டிருப்பேன்.
If I had honesty in my heart, I would go to God and ask him that question.
انا உங்களுக்கு என்ன வேத என்ன தெரியுமா சொல்லுது?
But you know what the word of God says?
1 யோவான் 3:20 ல எடுத்து வாசிச்சு பாருங்க.
Let's read 1 John chapter 3 and verse 20.
1 யோவான் 3:20 ல நம் இருதயமே நம்மை குற்றவாளியாக தீர்க்கும் என்றால் தேவன் அதிலும் பெரியவராய் இருக்கிறார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு பாருங்க.
1 John chapter 3 verse 20 in whatever our heart condemns us for God is greater than our heart and knows all things.
நம் இருதயமே நம்மை குற்றவாளி தீர்க்குமானால்
whatever our heart condemns us,
தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராய் இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார் என்று
எழுதி. God is greater than our heart and knows all things.
காயினுக்கு அவன் இருதயமே இப்ப அவனை குற்றவாளியாய் தீர்த்துச்சு.
Cain's heart itself was condemning him.
அதனால அவன் தேவன்கிட்ட போக முடியல.
That is why he could not go to God.
அவன் இருதயம் அவனை குற்றவாளியா அவன் தீர்க்காத இருந்திருந்தா அவன் தேவன்கிட்ட போய் சொல்லிருப்பான் நானும் தான் உற்சாகமா கொண்டு வந்தேன் நானும் தான் சிறந்ததை கொண்டு வந்தேன் நானும் தான் இது நல்ல பழம் எது எல்லாம் எல்லாத்தையும் பார்த்து நானும் தான் ஆண்டவரை கொண்டு வந்தேன் அப்படின்னு அவன் சொல்லியிருப்பான்.
If Cain's heart did not condemn him, he would have gone to God and said, Lord, I also took my offering, the best offering from my whatever I had and offered it to you.
ஆன காயினுடைய இருதயமே அவனை குற்றடே உண்மையே சொல்லு நீ ஆண்டவர் உற்சாகமா நீ செய்யற நீனு உண்மையே சொல்லு உன்னை வந்து கட்டாயமா செய்யல இந்த சபையில ஒரு வேலை செய்தா எனக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கும்ன்றதுக்காக இதை செய்திருக்கிற நீனு.
The heart of Cain was talking to him and condemning him. Did you not bring this offering with a false motive? Did you not bring it?
இருதயம் உன்ன குற்றவாளியா தீர்க்கல.
And does not your heart condemn you?
அவன் இருதயம் அவனை குற்றவாளியாய் தீர்த்து கொண்டே இருந்தது.
His heart kept on condemning him.
அவன் தேவன்கிட்ட போயிருக்கணும்.
He should have gone to God.
அவன் தேவன்கிட்ட போயிட்டு ஆண்டவரே நான் உன் குற்றாகமாய் கொண்டு வரல, நான் வந்து கட்டாயத்தின் பேர் தான் கொண்டு வந்த ஆண்டவரே, நான் இப்படி பண்ணிட்டேன், என்ன தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு அவன் கேட்டிருந்தான்னா,
if he had gone to God and said, Lord, I just brought this offering out of compulsion, I did not bring it out of cheerfulness, if he had gone to God knowing his errors,
அடுத்த மணியிலங்க அடுத்த நொடியிலே தேவன் அவன் மீறுதலை மன்னிச்சிருப்பார்.
Not in the next hour, in the very next second God would have forgiven him.
நான் பார்த்திருக்கேன் போல, நான் அதிகமா ருசிக்கிறதெல்லாம் ஒரு நொடி பொழுதுல நான் மனம் திரும்புகின்ற, ஒரு சொடக்கு போற நேரத்தில் நான் மனம் திரும்புகின்றவள்ள, தேவனும் தான் செய்கிற தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு அடுத்த நொடியில மனதிறங்கிறார் அவர்.
I have seen this and tasted this in my life. The moment I repent, the snap of my finger, God is also just repents and gives me
grace. தேவன் மனம் திரும்ப காயினை பார்த்து உடனே மனம் திரும்பியிருப்பார் ஆண்டவர்.
He would have repented towards Cain.
உன்னை உன் காணிக்கை, வே இப்போ உன் காணிக்கை நான் அங்கீகரிக்கிறனா இல்லையா பாருன்னு சொல்லிருப்பார்.
Then he would have said, just give me your offering now.
உன் பிழைகளை நீ உணர்ந்துகிட்ட இல்ல நீ?
You have realized your fault.
நான் செய்கிறதெல்லாம் உற்சாகம் இல்லாம செய்றேன், கட்டாயமாய் செய்றேன், விசலமாய் செய்றேன், ஒரு ஆதாயத்துக்காய் செய்து கொண்டிருக்கிறேன் நான்.
You have understood your error, that you have been doing this out of compulsion and out of expecting some benefit.
உன் பிழையை உணர்ந்து கொண்டல்ல நீனு?
Have you not realized your errors?
நான் உனக்காக போய் பாருவோம் காணிக்கை அங்கீகரிக்கிறேன் இல்லையா?
Then see, give me your offering now.
அதே பழவழகைகள், அதே தோட்டத்தின் கனிகள் எல்லாவற்றையும் வைத்திருப்போம். வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அதை பட்சித்திருக்கோம்.
It's the same vegetables, it would be the same fruits, but the fire of heaven would have come down and consumed it.
Cain சந்தோஷம் அடைந்திருப்பான்.
Cain would have become glad.
சாத்தான் வெட்கப்பட்டிருந்திருப்பான்.
Satan would have been put to shame.
அன்னைக்கு செய்த வேலை என்ன தெரியுமா? அன்னைக்கு சாத்தான் தான் சந்தோஷப்பட்டான்.
But you know what? Because of what Cain did that day, Satan was glad.
அதுக்கு பதிலா என்ன பண்ணிட்டான்? தேவன்கிட்ட அவன் தன்னுடைய கோபத்தை அவனால காட்ட முடியல.
Because of instead of that, he could not show his anger to God.
One தன்னுடைய தம்பி மேல அத காட்ட ஆரம்பிச்சு.
He showed his anger toward his brother Abel.
மனுஷீகமான அவனுடைய கோபம்,
இஸ் த ஹியூமன் ஆங்கர்,
அவனை தன் ஸ்தானத்திலிருந்து கீழே தள்ளினது.
ஜஸ்ட் காஸ்ட் ஹிம் டவுன் ஃப்ரம் ஹிஸ் பொசிஷன்.
இங்கே அப்படிதான்.
It's the same here also.
எல்லாமே தேவனிடத்துல போகிறதுக்கு போல தேவன் காட்ட வேண்டிய கோபத்தை அவங்க மனுஷிகத்துல காட்டுவாங்க.
Instead of going to God, the anger which they have towards God, they show it to somebody else.
தன் பிழைகளை உணர்றதுக்கு பதிலாக, நான் என்ன தப்பு செய்துட்டேன், நான் இதுல வந்து நான் உற்சாகமா இல்லையே, நான் வந்து ஒரு ஆதாயத்துக்காக செய்து கொண்டிருக்கிறேன், இதை ஒரு கட்டாயத்துக்காக செய்துங்கிறன்ட்டு உணராதபடிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே அது வந்து மனுஷருக்கு மேல திருப்புவாங்க அவங்க.
Instead of realizing their error, that they did not bring an offering with cheerfulness, but they did it out of compulsion and expecting some benefit, they would not show it to God, but they would show their anger towards somebody else.
ஆதியாகமம் 4 அதிகாரம் 16 வசனம் பாருங்க.
Genesis 4 chapter 16 verse 16.
அப்படியே காயின் கர்த்தருடைய சந்ததியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்னும் தேசத்தில் குடியிருந்தான்.
Then Cain went out from there, from the presence of the Lord, and settled in the land of Nod, east of Eden.
பார்த்தீங்களா?
Have you seen this?
தலைவர் எங்க விட்டு போயிட்டார் பாருங்க இப்போ.
See where this big shot had
வேதனை எழுதியிருக்கு.
What is the word of God saying?
கர்த்தருடைய சன்னதியை விட்டு புறப்பட்டான்.
He went out from the presence of the Lord.
தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து இப்போ வெளியே ஏறினான்.
He just went out from the very presence of the Lord.
ஒரே ஒரு காரியம்தான்.
There's one thing.
அவன் செய்த ஒரே ஒரு காரியம்.
This is the one thing that he did.
மன மகிழ்ச்சியாய் உற்சாகமாய் ஒன்றை அவன் செய்யாதனால.
He did not offer that offering with cheerfulness and exuberance in his heart.
இங்க கூட ஆண் என்றும் பெண் என்றும் பாராம உங்களுக்கு சொல்லுகிறேன்.
Here also there is no distinction between man and woman.
நீங்க எதை செய்தாலும் அது வந்து மன உற்சாகமாய், நீங்க வந்து கட்டாயத்தின் பேர்லயோ அல்லது நீங்க வந்து விசனமாயும் கட்டாயமாயும் ஆதாயத்துக்காகவும் நீங்க சபையில ஒன்னு செய்துட்டு இருக்கீங்கன்னா, ஒரு நாள் வரும் இந்த சபையில வேணா நீங்க வந்து உட்கார்ந்துட்டே இருக்கலாம், ஆனா தேவனுடைய பிரசன்னம் உங்களை விட்டு கடந்து போயிடும்.
Let me tell you this, if you do anything without cheerfulness, but you are doing it expecting some return, you would not be remaining in this place, you would sometime in the future you would be cast away from your position.
சபையில இருக்கிற சகோதரர்கள்ட்ட வேணும்னா ஆதாயத்தை தேடி உட்கார்ந்துட்டு இருக்கலாம் நீங்க.
Maybe you would be sitting here expecting some benefit from the members of the church.
ஆனா தேவ பிரசன்னம் உங்ககிட்டயும் உங்க குடும்பத்திலயும் இருக்கவே இருக்காது.
But the presence of the Lord will not be in you and in your family.
தேவன் சொல்றார் அவன் கர்த்தருடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு அவன் வந்து ஏதேனுக்கு கிழக்கான நோத்திலே போய் குடியிருந்தானாம்.
God says that he went out from the presence of the Lord and settled in the land of Nod, east of Eden.
அவருடைய பிரசன்னம் இருக்கவே இருக்காது.
He would not have his presence.
தேவ பிரசன்னம் உங்ககிட்ட இல்லன்றது எப்படி தெரியுமா நீங்க கண்டுபிடிக்கலாம்?
Do you know how you can find out if God's presence is not with you?
ஜோயலுக்கு ஜுரம் அடிக்கலையானா எப்படி கண்டுபிடிக்கலாம்?
How can I find out if Joel has fever?
உடனே அவரை தொட்டு பார்த்தோம்னா கொதிக்கும் உடம்பு அதெல்லாம்.
If you just touch him, there'll be fever.
அதே ஒரு மனுஷன் தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறான் இல்லன்றது எப்படி கண்டுபிடிக்கலாம்?
How can we identify if a person is in the presence of God or not?
அவனுக்குள்ள உள்ளான சந்தோஷம் இருக்கவே இருக்காது.
They would not have an inner joy.
உள்ளான நிம்மதி அவனுக்குள்ள இருக்கவே இருக்காது.
They would not have an inner peace.
அவனுக்குள்ள சதா எல்லையா எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுகிறவனா இருப்பான்.
They would be always worrying about their future.
என்ன தப்பிச்சுப்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம், என் பிள்ளை என்ன பண்ணுவோம், அந்த பிள்ளை என்ன பண்ணுவோம், இதை பண்ணுவோம், என்ன பண்ணுவோம், அநேக உலக பிரகாரமா அநேக கவலைகள் சூழ்ந்து கொண்டு அவன் சந்தோஷம் இல்லாத சாவுட்ல இருக்கிறது போலவே இருந்து கொண்டிருப்பான்.
They would be worrying anxiously about what to drink, what to eat, what to wear, and they'd be thinking about so many different things, and they'd be gloomy like they're sitting in a
காயின் தேவனுடைய பிரசன்னத்தை இழந்தது காயின் விபச்சாரமும் வேசித்தனமும் செய்ததனால அல்ல.
The reason why Cain left the presence of God was not because he did committed some adultery.
அவன் கள்ள கையெழுத்தும் அல்லது கொலை பண்ணதனாலையும் கிடையவே கிடையாது.
He did not sign falsely or did not murder.
கேட்கறதுக்கு காது இருக்கிறவங்க தயவு செய்து கேளுங்க.
He who has ears to hear, please let him hear.
உங்களோடு கூட நான் வெறுமையாய் பேசிக்கொண்டில்ல. நான்
I'm not speaking to you in vain.
எதிர்காலத்தில் நடக்க போகிறத உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன்.
I keep on forewarning you the things that are going to happen in the future.
எப்படி அன்னைக்கு வந்து காயினே போல இங்கேயும் சில காயின்கள் உட்கார்ந்துட்டு இருந்து ஒரு நாளைக்கு அன்னைக்கு சொல்லுவீங்க, அன்னைக்கு வேதனைப்படுவீங்க. அன்னைக்கு
the people who are sitting like Cain here, you would realize on that day and
ayyo annike enak sabayila sonnar 7 varsham mudiyum mudinjadhukku appuram 8th varsham aarambikkum bodhe sabayila solli enna echarithaanga nano indha echarippai kekka marandhu pone adai allal tattiten solluvinga.
You will realize on that day, oh, I heard that message being spoken and I was warned on the day when we stepped into the 8th year, but I did not take that to heart, but I just despised it.
இப்படிப்பட்டவர்கள் தான் தங்க ஸ்தானத்திலிருந்து விலகுவார்கள்.
These are the people who would move away from their position.
இரண்டாவது பிலேயம்.
The second one is Balaam.
இந்த பிலேயம் குறித்து வேதம் திட்டமும் அநேக காரியத்தை எழுதுது.
The word of God says very clearly about this Balaam.
இவன் எதுக்காக எதுக்காக தன் ஸ்தானத்தை விட்டு விலகினான் தெரியுமா? இவன்
Do you know why he went away from his position?
இவன் வந்து எப்பவுமே இவருடைய இதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னா இவன் ஒரு ஆதாயத்துக்காகவே இவன் குறி இவனுக்கு இருந்துகிட்டே இருக்கும்.
In whatever he does, he would be focusing on what he would benefit.
இன்னொரு விதத்துல சொல்ல போனா இவர் இவருக்கு எப்பவுமே எது நடந்தாலும் சரி இலவசமாய் ஒன்றை வாங்கிக்கொள்ளணும்.
Whatever happens, his intention would be to receive something.
இவர்களா இலவச பிரியர்கள். இவர்களா
these people are seeking free things.
எது கிடைச்சாலும் எனக்கு இலவசமா கிடைக்கணும், ஓசிலே எல்லாம் கிடைக்கணும் எனக்கு.
I should receive everything free of cost.
நான் ஒண்ணையும் கிரயம் செலுத்தவே மாட்டேன்.
I don't have to pay any price.
இவர்களெல்லாம் வந்து இலவச பிரியர்கள். இவங்கெல்லாம்
these are the people who are interested in receiving free stuff.
இது எப்படி சொல்றாங்க கேளுங்க உங்களுக்கு.
Let me tell you this.
நான் பார்த்து இதெல்லாம் நான் பார்த்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு நான் கேட்டிருக்கிறேன் ஆண்டவர்ட்ட.
I have seen all these things and cried out to the Lord help me.
இந்த பிலேயாம் வந்து தேவனோடு கூட இவன் சம்பாஷிக்கிற பழக்கம் உள்ள அந்த மனுஷன்.
This Balaam had a habit of talking with God.
எண்ணாகமத்தின் புத்தகம் 22-23 அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க.
The book of Numbers chapter 22.
எண்ணாகமத்தின் புத்தகம் 22-22 இந்த பிலேயாமை குறித்து ஒரு வார்த்தை எழுதப்பட்டது.
There's a word written about Balaam in Numbers 22.
அங்க வந்து அவன சொல்றான்றான் அவன் அவங்க வந்து உடனே ராஜா அவனை பார்த்து சொல்கிறான்.
The king is saying this to him.
பாலாக் ராஜா பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறான் அவங்களை பார்த்து.
The king Balaam tells him a word.
அவன் வந்து பார்த்து பாலாக் என்ன சொல்றான்னு சொன்னா பிலேயாமை அழைத்து வரும்படி அவங்க தேசத்துல ஸ்தானாதிபதிகளை அனுப்புகிறான்.
He is sending forth messengers from the land.
இந்த ஸ்தானாதிபதிகள் என்ன பண்றாங்கன்னா 7 வசனம் பாருங்க 22:7.
Numbers 22:7.
அப்படியே மோவாபின் மூப்பரும் மீதியானின் மூப்பரும் குறி சொல்லுதற்குரிய கூலியை தங்கள் கையிலே எடுத்துக்கொண்டு.
So the elders of Moab and the elders of Midian departed keys for divination in their hand. And they came to Balaam and repeated Balak's words to him. He did not go empty-handed. They took the fees for divination in their hand. And Balak had told his messengers, take something with you. He is a man who does not do anything
freely.
If you give him something freely, he would receive that freely and then do something
for him.
How did the king know that Balaam would receive the fees for divination? He would have heard about him.
The king would
have heard about Balaam that there's a man called Balaam. He if he curses somebody, the people would be cursed. If he blesses somebody, they would be blessed. But he would require a fee for that divination. As soon as they went there, would they have told him, just bless? If you go to meet an officer, they are sending you, telling you to take some money to bring that officer. What would you do if you go?
And the cover கொண்டு போய் முதல்ல அவர் கையில கொடுப்பீங்க.
Just go and hand the cover over to him first.
ஐயா இந்த குரு சொல்ற கூலிய முதல்ல கையில வாங்கிக்கோ.
Sir, take this fees first.
இப்போ நான் உங்களுக்கு மேட்டர் என்னன்னு சொல்றேன் இப்போ.
Let me tell you the matter now.
மேட்டர் இதான் வந்து நீ சபிக்கணும் அதான் உங்களுக்கு மேட்டர்னு
சொல்றேன். This is the matter, you have to come and curse
him. உடனே தலைவர் வந்து குரு சொல்ற கூலிய கையில வாங்கினார்.
Then this guy received that money, the fees.
இலவசமா இலவச பிரியம்.
He is fond of free stuff. He was expecting something to receive freely. The attitude of Balaam is to receive something freely. He was expecting, who will give me something freely? What will I get freely if I come to the church? Oh, are your the intentions of your heart being revealed now? If you were like Balaam, you would be like this. Balaam had this. Read what's written in verse 8. He received this fees for divination. He said to them, spend the night here.
கர்த்தர் எனக்கு சொல்கிறபடியே உங்களுக்கு உத்தரவு கொடுப்பேன்
என்றான்.
மோவாபின் பிரபுக்கள் எல்லாம் பீலேயாம் இடத்துல ராத்திரி
தங்குறாங்க.
குரு சொல்ற கூலி இப்ப அவன் பாக்கெட்ல இருக்கு.
Now he has this fees for divination in his pocket.
ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரே, அவனோடு கூட போகாத நீ.
Now the Lord tells Balaam, don't go with them.
அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அவங்க
they are blessed people.
உடனே காலையில தலைவர் எழுறாரு.
So in the morning our big shot he says, the Lord had not given me an answer. Take back your fees. Whatever was in the hand did not reach to his mouth. What would Balaam have thought now? Oh, whatever I received in the hand,
oh,
even this had left. Oh, Balaam, whatever you have in your hand, whatever came just went away. Oh, this big shot is returning the fees. They took it away. Then they report this matter back to
Balaam.
Then the king should have said, oh, just leave him alone. God did not leave him. Do you know why God did not leave him?
இங்க ஒரு மனுஷன் இருதயத்துல இன்னும் பாலாக்கின் கூலியை வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். அவன் அப்படியே வெந்துன்னு இருக்கிறான்.
Here is the man who is still longing for the fees from Balak.
இப்போ பாலாக்கின் கூலி எனக்கு குறி சொல்ற கூலி போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு பாலாக்கின் குறி சொல்ற கூலி வேணுமே சொல்லிட்டு ஒருத்தன் வெந்துன்னு கேக்குறாங்க பாக்க.
Burning in his heart, thinking that, oh, I have lost the fees from Balak, the fees for divination.
இருதயத்தை பார்க்கிற தேவன்,
God who sees the heart.
மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார்.
Man sees the outward appearance, but God sees the heart.
அவன மறுபடி அனுப்புறாரு.
And God sends him again.
இப்ப அவன் எப்படி வரான் தெரியுமா? அவன்,
you know how he comes now?
சில கனமான பிரபுக்களோடு கூட வந்தானோ.
He came with the nobles.
மறுபடி பாருங்க, என்ன ஆகமத்தின் புத்தகம் 12:22,
Numbers 22
15 வசனத்துல,
Verse 15
22:15 என்ன எழுதி பாருங்க. பாலாக் மறுபடியும் அவர்களிலும் கனவான்களான அதிக பிரபுக்களை அனுப்பினான்.
Then Balak sent again sent leaders more numerous and more distinguished than the former.
நிறைய ஆபீசர்ஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க.
Now he is sending forth so many officers.
எல்லாம் கோட் சூட் போட்டு வர மாதிரி வந்துட்டாங்கல ஆபீசர்ஸ்.
They are wearing coat and suit.
கையில ஒரு சூட்கேஸ் ஓட கூட வராங்க. இப்போ
they coming with a suitcase in their hand.
அவனுக்கு குறி சொல்ற கூலி தான் கொண்டு வந்தான்.
They were bringing the fees for divination.
இவங்க கோட் சூட் போட்ட பெரிய பெரிய பிரபுக்கள் அதிகாரிகள் எல்லாரும் போந்து இறங்குறாங்க. இப்போ
the people more numerous and more respected distinguished people come here now.
இப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்சம் அந்த கூலியிலே கொஞ்சம் கனத்தை ஏத்தி இப்ப கொண்டாந்து தலைவர் கையில கொடுத்துட்டாங்க.
Now they increase the weight of the fees and then handing it over to our guy.
இப்ப குறி சொல்ற கூலி இல்ல.
Now it's not a fees for divination.
அந்த கூலியிலே என்ன பண்ணாங்கன்னா, அந்த குறி சொல்ற கூலியிலே கொஞ்சம் கனத்தை ஏத்தி கொண்டாந்து தலைவர் கையில கொண்டாந்து கையில வச்சுட்டாங்க.
In that fees for divination, they just increase the weight of that fee and then hand it over to Balaam.
எப்ப கையில அவனுக்கு கனம் ஏற ஆரம்பிச்சதோ,
when he saw the weight increasing in his hand,
அவன் இருதயம் கீழே இறங்க ஆரம்பிச்சு.
His heart went down.
இங்க என்ன உட்கார்ந்து இருக்கோம்?
So it is here. You're sitting here.
எனக்கு பேங்க் பேலன்ஸ் நிறைய ஏற ஆரம்பித்த உடனே,
as soon as I see my bank balance increasing,
yan irudayam mele elumbrathukku badala,
instead of my heart being lifted up,
yan irudayam kukkeela irangudhu,
it's going down now.
Ganu yerumbodhella yan irudayam avurudhana mele pora irudayam ipo keela iranga aarambichu.
When the weight increases, instead of my heart going up, it's going down.
Unga vaalkil ipdi illa.
Is it not true in your life?
Irudayam ungala kutravaliya theerkala.
Does not your heart condemn you?
நீங்க ஒரு காலத்தில் எப்படி இருந்தீங்க?
How were you once?
இப்ப கொஞ்சம் கனம் ஏறிச்சு.
Now you have increased in weight.
முன்ன மாதிரி இல்ல இப்போ.
You are not like that before.
இப்ப கொஞ்சம் கனம் ஏறிச்சு.
You have increased in weight.
இப்ப கனம் ஏறனால என் இருதயம் என்ன பண்ணுது? இப்ப கீழ போயினே இருக்கு.
Because your weight has increased, your heart is going down.
கீழே அவரோட இருதயம் இப்ப கீழ இறங்கிச்சு.
The heart of Balaam went down.
Then he
said, remain here, let me again speak to God.
தேவன் பார்க்கற பீலேயாமின் இருதயம் பாலாக்கோடு ஒட்டி கொண்டதுன்னு தேவன் பண்ணிவிட்டார்.
God saw that the heart of Balaam was sticking to Balak.
நீ போப்பா, நீ போயிட்டு வா, நீ போய் எல்லாத்தையும் நீ போய் அவனை போய் ஆசீர்வதிச்சிட்டு வான்னு சொல்றாரு.
Then he says, go and speak to them.
அவன் போறான்.
He goes
anga aashirvadikkira mari act pandran.
He is acting as though he was blessing them.
Balaka sabikkira mari sabikkiran.
He is acting as though he was cursing Balak.
Ragasima poi avanukku vandu durralosane solittu untam.
But secretly he goes and gives a wicked counsel.
Pathinga epdi act pandran paarenga.
See how he acts.
தேவன் சொன்னா நீ போய் அவனு போய் ஆசீர்வதின்னு உன்ன போய் மேட்ல போய் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறோம்.
Because the Lord had said, asked him to go and bless him, he just goes and blessed you shall be.
பாலாக்க பார்த்து உன்னை சபிக்கவே சபிக்கிறேன்னு சொல்றான் அவனை.
And looked at Balak and cursed you shall be.
ஆனா அந்த ரங்கத்துல போயிட்டு அவனுக்கு துர ஆலோசனை சொல்லிட்டு வந்துட்டான்.
But in secret he goes to Balak and gives him a wicked counsel.
Acting.
It's acting.
சபையில வரும்போது ஆசீர்வதிக்கிறது போல.
When you come to the church as though you are blessing,
ana anga pona unna anga vandu sabikkiradhu pola anga nadikkiradhu.
But when you go out, you are acting as though you are cursing.
Maimana,
it's a hypocrisy.
Devan paarthane irundar Balak.
God was watching Balak.
Onne andavar paarthar avana paarthu,
he saw Balaam.
Unna indha bhoomiyila unna vekkave koodadhu nu nenchaar.
He decided that he should not keep him in the
onnum theriyadhum pole po vandittilla nee ulla.
You have come sneaked in.
Neerimudigalin pustakam 31 adhigaram,
Proverbs chapter 31.
நீதிமொழிகள்
The book of Proverbs
30 அதிகாரம்
Chapter 30
20வது வசனம்
In verse 20
அப்படியே விபச்சார ஸ்திரீனுடைய வழியும் இருக்கிறது
This is the way of an adulterous woman
அவள் தின்று
She eats
தன் வாயை துடைத்து
And wipes her mouth
நான் ஒரு பாவமும் செய்யவில்லை என்பாள்
And says I have done no wrong
பிலேயமா இருப்போ
Who is Balaam now
பிலேயமா
Who is Balaam now
தின்னாரு
He ate
வாயை துடைச்சாரு
Wiped his mouth
இப்போ நான் ஒரு பாவமும் செய்யல
And said I have done no wrong
அப்ப பிலேயமா
Who is Balaam now
ஆவிக்குரிய விபச்சாரக்காரர்
ஸ்பிரிச்சுவல் அடல்டரஸ் மேன்
நல்லா தின்னுபடுறது
ஈட்டிங் வெல்
விக்டர் பிரதர் சொல்ற மாதிரி நல்லா நல்லா வலிச்சு வலிச்சு நல்லா தின்னுபடுறது
ஜஸ்ட் லைக் பிரதர் விக்டர் சேஸ் ஈட்டிங் வெல்
அப்புறம் வாயை நல்லா தொடச்சிக்கிறது
அண்ட் வைப்பிங் தி மவுத் ப்ராப்பர்லி
ஆனா ஒண்ணும் தெரியாத மாதிரி நின்னுறது
ஆக்டிங் ஆஸ் தோ இன்னசென்ட்
இஸ்ரவேல் ஆசீர்வதிக்கிறது போல ஆசீர்வதிக்கிறது
blessing the israelites as though blessing
பாலாக் சபிக்கிறது போல சபிக்கிறது
blessing Balak as though he was blessing
ஆனா நைசா போய் அந்தரங்கத்துல போய் துராலோசனை சொல்லிடுறாரு
but secretly going and giving a wicked counsel
தேவன்ட்ட வந்து ஒண்ணும் தெரியாத பிள்ளை மாதிரி நிக்கிறது அவர்
and coming before the lord as though he was innocent
ஆண்டவர் பார்த்தாரு
god saw that
என்னுடைய நியாய தீர்ப்பு மேல எப்படி தெரியுமா இருக்கும்
Do you know how my judgment on you will be?
எபிரேயர்கள் நிருபம் 12 அதிகாரத்துல பாருங்க
Hebrews chapter 12
எபிரேயர்கள் நிருபம் 12 அதிகாரம்
Hebrews 12
12 அதிகாரம் 4 வசனம் என்ன எழுதிருக்குன்னு பாருங்க
And verse 4
எபிரேயர்கள் நிருபம் 13 அதிகாரம் சாரி மன்னிக்கணும் 13 அதிகாரம் 4 வசனம்
Sorry Hebrews 13 and verse 4
விவாகம் வாவருக்குள்ளும் கணமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசூசிப்படாதவையும் இருப்பதாக
Marriage is to be held in honor among all and the marriage bed is to be undefiled
வேசிக்கள்ளரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார்
For fornicators and adulterers God will judge
யாரை தேவன் நியாயம் தீர்ப்பார்
Who would God judge
வேசிக்கள்ளரையும் விபச்சாரக்காரரையும்
Fornicators and adulterers
பிளையம் யாரு
ஹூ இஸ் பெலம் நவ்
தின்னு வாயை தொடச்சிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நின்ட்டான பிளையம் அவனை பார்த்து ஆண்டவர் பார்த்தார் விபச்சாரக்காரா
God looked at
நியாயம் தீர்க்கிறவன்
God looked at Balaam who had eaten and wiped his mouth and stood innocent and he said you hypocrite
என்னாகமும் 31 அதிகாரம்
Numbers chapter 31
31 அதிகாரம் தேவன் எப்படி நியாயம் தீர்த்தார் பாருங்க
See how God judged Balaam
என்னாகமும் 31 அதிகாரம்
Numbers 31
ஏழாவது வசனம் பாருங்க
Verse 7
என்னாகமும் 31:7
Numbers 31:7
கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் மீதியானருடன் யுத்தம் பண்ணி புருஷர்கள் யாவரையும் கொன்று போட்டார்கள்
So they made war against Midian just as the Lord had commanded Moses and killed every male
அவர்களை கொன்று போட்டதும் அன்றி மீதியானரின் ஐந்து ராஜாக்களாகிய ஏவி ரெக்கேம் சூர் ஊர் ரேபா என்பவர்களையும் கொன்று போட்டார்கள்
They killed the kings of Midian along with the rest of their slain Evi and Rekem and Zur and Hur and Reba
அப்புறம்
Then
பேயோரின் குமாரனாகிய பீலேயாமையும் பட்டயத்தினால் கொன்று போட்டார்
They also killed Balaam the son of Beor with a sword.
என்ன தேவன் நியாயம் தீர்த்தார் பாத்தீங்களா?
See how the Lord judged him.
இளவசம்.
Free.
இளவச பிரியர்கள்.
People who are fond of free stuff.
இளவசத்துக்காய் ஏங்கி கொண்டிருக்கிறவர்கள்.
Those who are longing for free stuff.
யார் எனக்கு ஓசில் என்ன தருவாங்க
Who will give me something free of cost?
இந்த சபையில என்ன எனக்கு ஓசில் என்ன கிடைக்கும்
What can I receive in the church free of cost?
அப்படியே இருந்தார் பவுல் அப்படியே இருந்திருப்பாரு
Was Paul like that?
அவர் வந்து உங்களோடு ஒரு நிமிடத்தில் நான் இலவசமா நான் ஒன்றை நான் வாங்கினது கிடையாது என்றாரு
He said I do not receive anything free from you.
என் சொந்த கைகளே நான் வேலை செய்ததுன்னு சொல்றாரு
My own hands worked.
நான் வாங்குகிறதை பார்க்கலும் கொடுப்பது பாக்கியம் சொல்லிட்டு இருந்தார்
He said blessed it's more blessed to give than to receive
அவர் இளவசத்துக்கு வேல போகல
he was not sold out for
யோசித்து பாருங்க எல்லாரும்
think about this all of you
உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சோதனை வந்திருக்கான்னு பாருங்க
have you been tempted like this
என் வாழ்க்கையில அது மாதிரி நிறைய வந்தது எனக்கு
I have seen so many temptations like this
இந்த சென்னைக்கு வந்த உடனே எனக்கு அது மாதிரி சோதனைகள் எல்லாம் எனக்கு நிறைய வந்தது
after coming to Chennai I faced so many temptations like this
சொந்த வண்டியே ஒண்ணு இலவசமா எனக்கு கொடுக்காரம் ஒரு 2 வீலர் ஒண்ணு எனக்கு இலவசமா நீங்க எடுத்துங்க பிரதர் உங்களுக்கு நல்லா இருக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க சொல்றாரு எடுத்துங்க பிரதர் எனக்கு சொன்னாங்க
my own brother
No, not one brother one of the church brother
one of my church members gave me his own moped brother use this you know he just gave it to me free of cost.
உன்னை ஆண்டவர்சனடே வாங்காதே அப்படினார்.
The Lord told me don't receive that.
நான் சொன்னேன் sorry brother எனக்கு வேண்டாம் எனக்கு போதும்.
I told him sorry brother I don't want that.
எனக்கு வேண்டாம் தயவு செய்து மறு செய்யாதீங்க.
I don't want that don't please don't do that.
அப்புறம் அந்த brother அப்புறம் அவ்வளவுதான் அதோட போயிடுச்சு அது.
That's all the matter ended there.
அதுக்கப்புறம் இன்னொரு பிரதர் வந்தார் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ரீசெண்டா
after a long time there was another brother who came
வெளிநாடு போக வேண்டியிருந்தது
he was about to go to abroad
வாங்கின புது கார் வாங்கி 4-5 மாசம் கூட அவர் யூஸ் பண்ணிருக்க மாட்டார்
he would not have even used the new car for 4 or 5 months
அந்த கார் கொண்டு எங்கட்ட கொடுக்க ஆரம்பிச்சார்
just gave the car to me
அவர் நைஸா இப்படி சொன்னார் எங்கட்ட வந்து
he just told me this matter like this
சர்ச்சில கொடுத்துட்டா நீங்க எல்லாம் யூஸ் பண்ணிப்பீங்களான்னாரு
if I give this to the church you all would be using this right
என்ன பிரதர் வேண்டாம்
I told him no brother
நான் யார் இடத்திலும் இலவசமாய் வாங்கவே மாட்டேன்
I don't receive anything free of cost from anybody
எனக்கு என்னோட மூத்த சகோதரர் ஒரு பிரின்சிபல் எனக்கு கூட சொல்லி கொடுத்திருக்காரு
my elder brother has taught me a principle
உன்னை விட யாராவது குறைவான சம்பளத்துல இருந்தா அவங்க ஏதாவது உன்னை கொடுத்தாங்கன்னா தயவு செய்து வாங்கவே வாங்காத
if somebody is of low for financial status if they give something to you don't receive it from them
யாராவது உன்னை விட அதிகமான salaryல இருந்தாங்க
if somebody is higher than your financial status
உனக்கு அவங்க ஏதோ out of loveல உனக்கு ஒன்னு கொடுக்கணும்னு நினைச்சாங்க
if they give you something out of love
மனத்தாழ்மையா வாங்கிக்க
receive that with a humility of heart
நான் அப்படிதான் இப்பலாம் நடந்துக்கிறது
that's how I conduct myself
எனக்கு எத்தனையோ வரும் நான் வாங்க எனக்கு கொடுத்து தான் செய்றாங்க எனக்கு
many people offer many things to me
நான் அதுக்கு முன்ன அவங்களை பாப்பேன் இவங்க என்னோட salary அதிகமா என்னோட குறைவானவர்களான்னு பாப்பேன்
I would just check if they are receiving more salary than me or less salary than
என்னோட குறைவானது ஏதாவது உங்களுக்கு ஒன்னு கொடுத்தாங்கன்னு சொன்னா
if they are at a much lower financial level and they
அது எப்படியாவது உங்களுக்கு திரும்ப கொடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க
I would try somehow to give it back to them
என்ன ஆரம்ப நாட்களிலே ஆண்டவர் எனக்கு அந்த பாடத்தை சொல்லி கொடுத்தார்
because in the very early days the Lord had taught me this principle
ஆபிரகாமை குறித்து ஒரு வார்த்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன்
பாருங்க let me show you a word about Abraham
ஆபிரகாம் யுத்த தளத்திலிருந்து அவன் திரும்பி வருகிறான்
Abraham was returning from the war
avanukku vandu Melchizedek undu avane vandu Abraham naduvalila avana paarkran
Melchizedek meets him midway
appo Abraham ai paarthu Sodom in raja oru vaarthai solugiran Adiyagamam 14th adhigarathile
Genesis chapter 4 the king of
14th Adiyagamam 14th adhigaram
Genesis chapter 4
21st vasanam paருங்க
verse 21
Sodom in raja Abraham ai nokki janangalai enakku tharum porulgalai nee eduthukollum endran
The king of Sodom said to Abram give the people to me and take the goods for yourself
உடனே ஆபிரகாம் குடு உன் பொருள் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லாமே
Then Abraham did not say oh give me that stuff
ராஜாவை பார்த்து சொல்றான் ஆபிரகாம்
He responds to the king of Sodom
ஆபிரகாமை ஐஸ்வரியன வாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு
So that you will not say that I have made Abraham rich
ஆபிரகாம் இவ்வளவு பெரிய பணக்காரனானது காரணம் நான் தாண்டா நீ சொல்லக்கூடாது
so that you should not say about me that Abraham is rich because of me
நான் ஒரு சாட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகள் யாது ஒன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன்
that I will not take a thread or sandal or thong or anything that is yours
இவர்தான் என்னுடைய முன்னோடியா இருந்தாரப்போ
this he is my forerunner in this matter
இலவசமா என ஒன்றை வாங்க மாட்டேன் முடிவு பண்ண
I decided that I would not receive anything free of cost
பிலேயாம் அப்படி இல்ல
பேலம் was not like that
அவர் இலவச பிரியர்
he was fond of receiving free
கூலிக்காக மாரடிக்கிறவன்
he was just doing stuff for
கூலி கொடுத்தா போதும் ஓச்சிலே கூட மாரடிச்சுப்பான் மாறு
if somebody give him some fees he would just beating his breast
நீங்க கூலிக்கு மாரடிக்கிற கூட்டமா நம்ம
are we a group of people who just beat our breasts because of some fee
கூலிக்கான கூட்டமா கூலிப்படையில சேர்ந்திருக்கிறோமா நம்ம
are we have we joined in mercenaries or some group
ilavasathe vaangiradhalukku eppa paari ilavasam ilavasama kudupaangala nu solli yengi yengi irukringala
are you longing after receiving some free stuff
ungalukku solugiren
let me tell you
oru naal indha vaasasthalathai vittu velaguveergal
one day you will be removed from this abode
aadi menmayai kaathukollamal vaasasthalathai vittu velagina thoodargalai pola ஒரு நாளைக்கு இந்த வாசஸ்தலத்தை விட்டு நீங்களும் விலகுவீங்க
just like the angels who did not keep their proper abode were cast away you will also be removed from this abode
மூன்றாவது நபர் கோராகு
the third person is கோரா
கோராகு பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்
you know about கோரா
என்ன ஆகமத்தின் புத்தகம் 16 அதிகாரத்துல
numbers chapter 16
16 அதிகாரம் 1 வசனம் பாருங்க
என்னாகமும் 16:1
Numbers 16:1
லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இச்சேயரின் மகன் கோராக் என்பவன் ரூபன் வம்சத்திலுள்ள எலியாபின் குமாரனாகிய தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டான்.
Now Korah the son of Izhar the son of Kohath the son of Levi with Dathan and Abiram the sons of Eliab and On the son of Peleth, sons of Reuben took action.
இவங்க எல்லாம் ஒண்ணு கூடி கொண்டாங்க.
They all gathered together.
யா பிரதர் இது ரொம்ப சிம்பிள் பிரதர் இது.
Oh brother, this is a simple matter.
கோராக்னா அவன் எதிர்த்து பேசணும் பிரதர்.
Korah just rebelled.
அவன் வந்து அதிகாரத்தை எதிர்த்து நின்னு பேசணும்.
He rebelled against authority.
அது பேசிட்டு போங்க பிரதர். ஆமென் போட்டு போங்களாம் பிரதர்.
You would tell me just mention a few words like that and then
Hello, நான் அப்படிதான் யோசிச்சிருந்தேன்.
Hello, I was also thinking like that. But I don't think like that now.
கோராக் வந்து எதிர்த்து பேசுறதுக்கு காரியம் கிடையாது. அவன் ஏன் எதிர்த்து பேசணும்?
It's not a matter about the rebellion of Korah, but why he rebelled.
நான் நினைக்கிறேன் இதுல வந்து நிறைய பேர் மேக்ஸிமம் பீப்புள் இந்த இடத்துல நீங்க எல்லாம் மாட்டுவீங்க.
I think that many of you would be caught in this here
என்னுடைய கணிப்பின் பிரகாரம் இங்கன்றல எங்கேயும் சென்னை திருமொல்லை வாயிலும் சரி இங்கேயும் சரி மேக்ஸிமம் பீப்புள் இந்த ஏரியால நீங்க மாட்டுவீங்க நீங்க
அகார்டிங் டு மை ஜட்ஜ்மெண்ட் இரஸ்பெக்டிவ் ஆஃப் வெதர் இட்ஸ் தாம்பரம் ஆர் திருமொல்லை வாயில் மேக்ஸிமம் பீப்புள் வுட் பி காட் இன் திஸ் மேட்டர்
8th வசனம் பாருங்க
லுக் அட் வெர்ஸ் 8
பின்னும் மோசே கோராகி நோக்கி லேவியின் புத்திரரே கேளுங்க
then Moses said to Korah Hear now, you sons of Levi.
Hey, brothers, Thambaram, sisters, Thambaram, kelunga.
Oh, brothers and sisters in Thambaram, listen to me.
Devude vaarthai kelunga.
Hear the words of God.
கர்த்தருடைய வாசஸ்தலத்தின் பணிவிடைகளை செய்யவும் சபையாரின் முன்னின்று அவர்களுக்கு செய்ய வேண்டிய வேலைகளை செய்யவும் உங்களை தம்மண்டையிலே சேரப்பண்ணும்படி இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேல் சபையாரிலிருந்து உங்களை பிரித்தெடுத்தாரே
Is it not enough for you that the God of Israel has separated you from the rest of the congregation of Israel to bring you near himself to do the service of the tabernacle of the Lord and to stand before the congregation to minister to them?
உன்ன உலகத்துல இருந்து பாவத்துல ஓடிக்கொண்டிருந்த அக்கிரமத்துல பரிய கொண்டிருந்த உன்ன உலகத்துல இருந்து பிரிச்செடுத்து சபையில ஒரு மூலையில தேவன் வச்சாரே
You were running in the world in sin and wickedness God took you and put you inside of the church
கேர பிளாட்ஃபார்மா இருந்த உனக்கு முகவரி கொடுத்து சபையில தேவன் வச்சாரே
You were without address you were care of platform but God gave you an address and kept you in the church
10th வசனம்
verse 10
உன்னையும் உன்னோடு கூட லேவியின் புத்திரராகிய உன்ன எல்லா சகோதரரின் சேர பண்ணினது உங்களுக்கு அற்ப காரியமோ
He has brought you near Korah and all your brothers sons of Levi with you and are you seeking
is it a small matter பட்டத்தையும் தேடுகிறீர்களோ
and are you seeking for the priesthood also
பாத்தீங்களா
have you seen this
புரியுதா
do you understand this now
உன்ன சபையில தேவன் ஒரு சாதாரண சகோதரனா இருப்பான்னு சொன்னா இப்ப நீ என்ன பண்றனா முதன்மையான சகோதரனா இருக்கணும்னு விரும்புற
If God wanted you to be an ordinary brother in the church now you are seeking to become a prominent brother in the church
இந்த சபைக்கு வரும்போது நான் முதன்மையான சகோதரனா இருக்கணும்னா உள்ள நுழைஞ்ச நீனே
When you came to the church for the first time did you think that you had to be a prominent person
நான் வந்து என்ன வந்து தேவன் பிரித்தெடுத்து எனக்கு ஒரு பணிவிடை செய்யிறதுக்கு at least brother உங்களுக்கு பணிவிடை செய்யிறதுக்கு எனக்கு ஒரு இடம் கொடுத்தா போதனும் உள்ள வந்தல்ல நீனே
When you came to the church for the first time you came with a humble heart brothers it's enough for me to have this opportunity to serve you
ipo ulla vanda pirpaadu ennai mudanmayana edathile vekkanum nu edirpaakkara
but after coming to the church you expect that you be placed in a prominent position
na ordinary brother kedaiyadhu nanu
you think I'm not an ordinary brother
enakku mukkiyathum kodukapadala enakku
I was not given a prominent position
enna munne irundhu pesa udamaatrindraanga
they are not allowing me to speak
na vandu enakku illa mena evlo utta podu na 1 1/2 hour naan pesuven nanu
if given an opportunity I would speak for 1.5 hours
enakku sabaiyila mukkiyathum kodukala ivanga
they are not giving me importance in the church
indha sagodhar ella enna pesa udama pandraanga
these brothers are not allowing me to speak
ivanga da enakku vandu mukkiyathum kodukku
These are the people who prevent me from being given importance.
Hello.
Hello.
சபைக்கு நீ வரும்பொழுது
when you came to the church
திரும்பி பார் உன் வாழ்க்கையை
look back over your life
இந்த சபைக்குள்ள நீ வருகின்றவள் எனக்கு ஒரு பணிவிட கொடுத்தா போதும் பிரதர் at least இந்த கம்ப்யூட்டர் தொடக்கிறதுக்காவது எனக்கு ஒரு பணி கொடுங்க பிரதர் அப்படினு கேட்டு வந்தேன்
when you came to the church you came with the humility of heart and saying brothers, it's enough if I am given an opportunity to serve you, at least to wipe the computer.
இப்ப ஆசாரிய பட்டத்தை நீ தேடுற.
But now you are seeking for priesthood.
உனக்கு முக்கியத்துவம் வேணும்னு கேக்குற.
You want importance.
நான் வந்து விசேஷித்த சகோதரன் நினைக்கிறேன்.
You think you are a special brother.
எனக்கு வேத பாரகனும் பரிசேயனும் போல எனக்கு மோசேயின் ஆசனம் கொடுக்கப்படல, அந்த மோசேயின் ஆசனம் வேணும்னு கேட்டு கிடக்குற.
You are looking for the seed of Moses. Like the Pharisees and the scribes.
வேதனா விருந்துகள்லாம் நடந்தது, அந்த விருந்துல என்ன வந்து முதன்மையான இடத்துல வைக்கணும்னு நினைக்கிறேன்.
When you come to the places of honor, you seek the prominent place.
தேவனுடைய ஆலயத்துல என்ன தேவனை போல ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நீ.
In the house of God, you are expecting that you be treated like God himself.
ஆமானாகிய என்ன நீங்க எல்லாம் சலாம் பண்ணுங்கற மொர்தகாயா இருக்கணும்னு நினைக்கிறேன்
நீங்க. You want to be like Mordecai.
Aman. ஆமான் என்ன வந்து சலாம் பண்ண எல்லாம் சலாம் பண்ற முர்தகாய் எல்லாம் நீங்களாம் எனக்கு சலாம் பண்ணணும்னு
நினைக்கிறேன். You're thinking that you are Haman and all Mordecai should bow down and worship you.
Yeah.
Why?
இன்னும் கொஞ்ச நாள் நான் தூக்குல சாவ போறேன் அதனால.
In a few days I'm going to be hanged.
அதுக்காக தான் சலாம் கேட்கிறேன்.
That is why you're wanting worship.
பார்த்திருக்கீங்களா?
We've seen this.
Korahu.
Korah.
Sagodriye.
Sister.
ஒரு சாதாரண சகோதரியா இருக்க உனக்கு மனசு இல்ல.
You are not willing to be an ordinary sister.
பரிதாபம்.
It's a tragedy.
விசேஷித்த நான் ஒரு சகோதரின்னு உனக்கு காண்பிக்க விரும்புகிறேன்.
You want to show yourself as a special sister.
எனக்கு ஒரு பிரதானமான சீட் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறேன் நீ.
You expect a prominent place.
எல்லா இடத்துலயும் என்ன முதன்மையா வைக்கணும்னு நினைக்கிறேன் நீ.
You want to be given a special prominence in every place.
தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்ட கோரா கூட்டம்.
Korah, the group of Korah who left their proper abode.
ஆண்டவர் பார்த்தே இருப்பார்.
God would be watching.
உன்னை மோசே சொல்றான், உன்னை மோசே மோசேவை பார்த்து சொல்றாங்க.
They respond to Moses.
மோசே அவங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றான்.
Moses speaks a word to them.
என்ன ஆகமத்தின் புத்தகம் 16 அதிகாரம்
நம்பர் 16
28 வசனம் பாருங்க.
Verse 28.
ஓ நான் அழணும் போல தெரியுது இப்போ.
I feel like want to cry.
அப்பொழுது மோசே இந்த கிரியைகள் எல்லாம் செய்கிறதற்கு கண்ணை என்னை கர்த்தர் என்னை அனுப்பினார் என்றும்.
Moses said, by this you shall know that the Lord has sent me to do all these deeds.
அவைகளை நான் என் மனதின்படி செய்யவில்லை என்று நீங்கள் எதனால் அறிவீர்கள் என்றால்.
For this is not my doing. How do you know this?
சகல மனிதரும் சாகரபடி இவர்கள் செத்து சகல மனிதருக்கு நேரிடுகிறவர்களை நேரிட்டால் கர்த்தர் என்னை அனுப்பவில்லை என்று அறிவீர்கள்.
If these men die the death of all men, or if they suffer the fate of all men, then the Lord has not sent me.
30th வசனம்.
Verse 30.
கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்வது நேரிடச் செய்வதால்.
But if the Lord brings about an entirely new thing,
இவர்கள் உயிரோடு பாலாத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவையும் விழுங்கி போட்டதையானால்,
and the ground opens its mouth and swallows them up with all that is there,
இவர்கள் கர்த்தரை அவமதித்தார்கள் என்று அறிந்து கொள்வீர்கள் என்றான்.
Then you will understand that these men have spurned the Lord.
அவன் இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி முடித்த உடனே,
as he finished speaking all these words,
அவன் நின்றிருந்த நிலம் பிளந்தது.
The ground that he was
opened.
And the earth opened its mouth.
அவர்களையும் அவர் வீடுகளையும் கோராளுக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருள்களையும் விழுங்கி போட்டது.
And swallowed them up and their households and all the men who belonged to Korah with their possessions.
வாசஸ்தலத்தை தேவன் விட்டு விலக பண்ணினார்.
The Lord made him move away from their abodes.
எல்லாம் போயிடுச்சு உள்ள.
They just went inside the ground.
உடனே என்ன நடந்ததுன்னு பாருங்க.
See what happened next.
அவர்களை சுற்றி 34th வசனம்.
Verse 34.
அவர்களை சுற்றில இருந்த இஸ்ரவேல் யாவரும் அவர்கள் கூக்குரலை கேட்டு,
All Israel who were around them,
பூமி நம்மை விழுங்கி போடும் என்று சொல்லி ஓடினார்கள்.
For they said, the earth may swallow us up.
அக்கினி கர்த்தருடைய சன்னதியிலிருந்து புறப்பட்டு,
Fire also came forth from the Lord and
தூபம் காட்டின 250 பேரையும் பட்சித்து போட்டது.
And consumed the 250 men who were offering the incense.
Fire.
There was fire.
கர்த்தருடைய அக்கினியும் புறப்பட்டு எல்லாரையும் அங்க 250 பேரையும் பட்சி போட்டது.
The fire from the presence of the Lord came and consumed all the 250 people.
யார் இந்த 250 பேரும்?
Who were these 250 men?
இவங்க எப்பமே முதன்மையா இருக்க விரும்பினவர்கள்.
These are the men who wanted to project themselves always.
பிரசங்க பீடை இச்சை உடையவங்க.
The people who have the lust to stand in the pulpit.
எப்படா எனக்கு pulpit கிடைக்கணும்னு யோசித்தாளுங்க.
The people who think when I'll get the pulpit.
எனக்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க.
Many would come to me and say this.
பிரதர் பிரகாசம் பிரதர் என்னால பேச விட மாட்டேன்றாருன்னு.
They say brother Prakasam is not allowing me to speak.
பிரதர் வரும்போது போர்டு படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லுவேன்.
I tell them brother when you come in look at the board which is put outside.
சபையில போர்டு இருக்குல அந்த போர்டு படிச்சுட்டு வாங்க இருந்தா.
Is there not a board out there just read that.
இங்க என்ன போடுறீங்க நீங்க? சென்னை.
What do you put here?
Christian Fellowship Church. உண்மைதானே?
It's Chennai Christian Fellowship Church.
உண்மைதானே? இல்ல Christian Preaching Church னு போடுறீங்களா?
Or do you put Christian Preaching Church?
பாத்துங்க ஒரு தடவை வெரிஃபை பண்ணீங்க.
Check it once.
வரும்போது படிச்சுட்டு வாங்க.
Just read that when you enter.
It is not preaching church.
It's not a preaching church.
நான் அத சொல்வாங்க.
That's what I tell them.
நீங்க சென்னையில வந்து பாருங்க.
You come to Chennai.
Chennai Christian Preaching Church இல்ல brother, it's a fellowship.
Brother, it's not Chennai Christian Preaching Church, it's Chennai Christian Fellowship Church. Have you seen it like this? People who want to be prominent. The fire came down. Consumed all of them. The same fire. It would anoint you and me. Why are you so sad?
உங்களுக்கு அக்கினி அபிஷேகம் தேவையில்லையோ?
Don't you need the anointing of the fire?
அக்கினி அபிஷேகம் போறதுக்கு கூட்டத்துக்குலாம் ஓடுறீங்களே?
You are going to all the meetings.
ஈஸியா சொல்லி தரேன் பாருங்க.
Let me give you this easily.
கர்த்தருடைய அக்கினி உங்க மேல இருக்கணும்னா ஈஸியா சொல்லி தரேன் கேளுங்க.
Let me give you an easy way if you want to be anointed by the fire of the Lord.
முதன்மையா இருக்காம மறைந்திருக்க ஆரம்பிங்க, தொடங்குங்க பாருங்க. தேவனுடைய அக்கினி உங்களை அபிஷேகம் பண்ண ஆரம்பிக்கும்.
The moment you begin to hide yourself and not wanting to project yourself, the fire of God will anoint you.
உண்மையிலும் உண்மை இது.
This is truth and this is truth.
தன்னையே மறைத்துக் கொள்கிற தேவன் இயேசு, இயேசுவை குறித்து கர்த்தரை குறித்து அவர் தன்னையே மறைத்துக் கொள்கிற தேவன் அவர்.
The word of God says about Jesus that God, Jesus is a God who hides himself.
அவர் மேல ஏன் அவ்வளவு விதமான வல்லமையா அவர் மேல அபிஷேகம் இருந்தது?
Do you know why he had such a powerful anointing?
அவர் முதன்மையா இருக்க விரும்பாத தேவன்.
He is a God who did not seek to be prominent.
எல்லா சூழ்நிலையிலும் தன்னை மறைத்துக் கொள்கிற விரும்பின ஆண்டவர்.
He wanted to hide himself in every situation.
இவன் முதன்மையா இருக்கணும்னு நினைச்சா அதனால அக்கினி அவனை பட்சித்தது.
He wanted to be first and that's why the fire consumed him.
ஆனா நான் முதன்மையா இருக்காம நான் ஒரு சாதாரண சகோதரனாய் நான் மறைந்திருக்க தொடங்குகின்ற வேளையில.
The moment I begin to become an ordinary brother without wanting to be prominent.
தேவனுடைய அக்கினி உங்களை அபிஷேகம் பண்ணும்.
The fire of God will anoint you.
அக்கினி வருகின்ற வேளையில.
When the fire comes.
உங்ககிட்ட இருக்கிற வீரியன் பாம்பு தான் எகரும்.
The
வீரியன் பாம்பு.
The viper. Viper will come out.
பார்த்திருக்கீங்களா அப்படி?
Have you seen it like this?
யோசித்து பாருங்க, இந்த மூணு பேர்ல யாரும் எங்கேயாவது மாட்டி நிக்கிறீங்களான்னு பாருங்க.
Think about this, in which of these three areas are you being caught?
இவர்கள் தான் வந்து ஒரு ஆலயம் வருகின்ற வேளையில இவங்க தான் வந்து கரைகளாக இருப்பாங்க.
These are the people when they come to the church they are spots.
கேட்கிறது காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள்.
He was ears to hear, let him hear.
Amen.
Amen.